Allora, terrific loom. Filippi ricordare da rubam. Pedda adiharam. Filippi ricordare da rubam. Pedda adiharam. வாசிப்போம். அதில் நாலாம் வசத்திலிருந்து வாசி, ரெண்டாம் அதிகாரம் நாலாம் வசத்திலிருந்து படி.
அவனவன் தனக்கானவைகளை அல்ல பிறருக்கானவைகளையே நோக்குவானாக. கிறிஸ்து இயேசுவிலிருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது. அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மைத்தாமே வறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அவர் மனுஷரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். ஆதலால் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும் படிக்கும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தரென்று நாவுகள் யாவும் அறிக்க வண்ணும் படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலாக மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார்.
எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை
அவருக்கு
தந்தருளினார். இந்த உலகத்திலே எல்லா நாமத்திற்கும் மேலான ஒரு நாமம் அது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமம். இந்த நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோர் ஜாவருடைய முழங்காலும் முடங்கும். தை வில் காம் எவ்ரி நீ ஷல் பவ் அண்ட் எவ்ரி டங் கன்ஃபஸ் that Jesus is Lord. நாலாம் வசனத்தில் அவனவன் தனக்கானவைகளை அல்ல பிறருக்கானவைகளை நோக்குவானார். கிறிஸ்தவ வாழ்வின் அடிப்படை சத்தியத்தை நாம் இங்கு பார்க்கக்கூடியதாக இருக்கு. தனக்கானவைகளை அல்ல பிறருக்கானவைகளையும் நோக்குவானாக சிந்திப்பானாக. என்னை மாத்திரம் நான் நினைத்துக் கொள்ளாமல் மற்றவர்களையும் நினைக்கிறது கிறிஸ்தவம். There is no selfish. தன்னலம் மற்றது கிறிஸ்தவம். கிறிஸ்து இயேசுவிலிருந்த சிந்தையை உங்களிலும் கருக கடவுது. அதுக்கு நாளிலே சுருக்கமாக ஒரு செய்தியை ஒரு பகுதியில் அவர் சொன்னால் விரும்புகிறேன். கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையை உங்களிலும் கருக கடவுள். The mind of Christ. கிறிஸ்துவின் சிந்தை. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையை உங்களிலும் கருக கடவுள். அப்படியானால் நம்ம எல்லாருக்கும் ஒரு சிலாக ஒரு சிந்தை இருக்கு. அது பாவ நிறைந்த தேவனுக்கு விரோதமானது, அசுத்தமான அலங்கோலமான பெருமை மிக்கது, பொறாமை கொண்டது, பழிவாங்கும் உணர்வுடையது, பகை உணர்வு கொண்டது. சோ அண்ட் சோ தரிசப ஒரிஜினல் மைண்ட். But when we convert it, நாம் ரட்சிக்கப்படும் போது நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்முடைய உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளும் போது உள்ளே ஒரு மாற்றம். இது நம்முடைய சொந்த பலத்திலே அல்ல, நம்முடைய சுய முயற்சினாலும் அல்ல, நம்முடைய நற்கிரியைகளாலும் அல்ல, தேவ ஆவியானவர் நமக்குள்ள வந்து நம்முடைய சிந்தையை மாற்றுகிறார். ஃபாதர் இப்படியே பாடினார், சிலுவை சுமப்பவினா சிந்தையே மாறிவிடும். நீடிய பொறுமை வரும், நிரந்தர அமைதி வரும். எல்லாருக்குமே ஒருச்சலாக இருக்கிற மைண்ட், சிந்தை தேவனுக்கு விரோதமானது. அது பாவம் நிறைந்தது. ஆனால் நாம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் போது, ரட்சிக்கப்படும் போது, ஆவியானவர் நம்முடைய சிந்தையை மறுரூபமாக்குறார். சேஞ்சிங் அவர் மைண்ட். நம்முடைய சிந்தை மாற வேண்டும். எப்படி? கிறிஸ்து இயேசுவுக்கு ஒப்பாக, கிறிஸ்து இயேசுவின் சிந்தையே உங்களிலும் இருக்கக்கூடாது. ஆகவே இந்த செய்தியின் சாராம்சம், நம்மளை இருக்கிற ஒரிஜினலான அந்த மாமிச சிந்தை மாறி 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 கிறிஸ்துவின் சிந்தை நம்ம நிலைத்திருக்கட்டும். ரோமர் 8:6 மாமிச சிந்தை நம்மை மரணத்துக்குள்ளே கொண்டு போகும், நித்திய மரணத்துக்குள்ளே கொண்டு போகும். ஆனா ஆவியின் சிந்தையோ அது ஜீவனும் சமாதானமாக இருக்கும். நமக்குள்ள இருந்தது மாமிச சிந்தை. ஆனால் நாம் ஆண்டவர் இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போதோ, தேவ ஆவியானவர் நமக்குள்ளே மாபெரும் மாற்றத்தை கொண்டு போனார். இப்ப நம்முடைய சிந்தை மாற்றப்படுகிறது, மாற்றப்பட்டுக் கொண்டு இருக்கிறது. முழுவதும் 100% மாற்றப்படாவிட்டாலும், நம்முடைய அர்ப்பணிப்புக்கும் ஒப்பு கொடுப்பதற்கும் தக்கதாக தேவ ஆவியானவர் நமக்குள்ளே நம்முடைய சிந்தையை மாற்றிக்கொண்டுதான் இருக்கிறார். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இது எப்படி இருப்பினும் மாமிச சிந்தை மரணம். முதல் வசனத்தை படிக்க, அதுக்கு வாசித்த வசனத்துக்கு முதல் வசனம்,
அன்னியும் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவரை சிந்திக்கிறார்கள்.
நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. அன்றியும்
மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவர்களை சிந்திக்கிறார்கள்.
மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவர்களை
சிந்திக்கிறார்கள்
சிந்திக்கிறார்கள்.
ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவர்களை சிந்திக்கிறார்கள்.
ஆவியின்படி நடக்கிறவர்களோ ஆவிக்குரியவர்களை சிந்திக்கிறார்கள். சோ அவர் மைண்ட், நம்முடைய சிந்தை எதை சிந்திக்குது? நமக்கு வெளிச்சம், மற்றவங்களுக்கு தெரியாது. இது உள்ளே இருக்குது. நாம் என்னத்தை சிந்திக்கிறோம் என்பது மற்றவர்களுக்கு தெரியாது, பிசாசுக்கும் தெரியாது. ஆனால் நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் மட்டும் நம்முடைய சிந்தையை அறிந்தவராக உணர்ந்தவராக இருக்கிறார். ஆகவேதான் தேவாதி தேவனுக்கு முன்பாக நீங்களும் நானும் குற்றமற்றவர்களாக நிற்கணும், பிளேம்லெஸ், குற்றமற்றவர்களாக நிற்கணும். அப்படிப்பட்ட ஆராதனை, அப்படிப்பட்டவர்கள் தேவனுக்கு செய்கிற ஆராதனை தேவனுக்கு மகிமையும் பிரியவுமாக இருக்கும். அப்படிப்பட்டவர்கள் செய்கிற ஜெபம் ஆண்டவரிடத்திலிருந்து பதிலை கொண்டு வரும். அப்படிப்பட்டவர்களைத்தான் தேவன் பாவிக்க முடியும், பயன்படுத்த முடியும். Let us change our mind. Our carnal mind should be changed by the power of the Holy Spirit. அவருடைய நினைவுகள் எப்படியோ அவனும் அப்படியே இருக்கான் என்று வேறு சொல்றான். ஆகவே மாமிச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானம். மாமிசத்துக்குரியவர்கள் மாமிசத்துக்குரியவர்களை சிந்திக்கிறார். என்னிடத்தில் சொல்லப்படுறது மாமிசத்துக்குரியவர்கள் மாமிசத்துக்குரியதை பேசுகிறார். நம்முடைய சிந்தை தெளிவாக இருக்குமா இருந்தால் நம்முடைய வாயிலிருந்து நன்மையான வார்த்தைகள் வரும். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும். ஆகவே நம்ம எல்லாருக்கும் இருக்கிற இந்த மாமிச விரோதமான சிந்தை மாறி கிறிஸ்து இயேசுவின் சிந்தை நமக்குள்ளே வருவதாக, அதற்காக ஆண்டவரிடத்தில் நாம் மன்றாடுவோம். இயேசு கிறிஸ்துவுடைய சிந்தை இங்கே 6 நீங்க பார்ப்பீங்கன்னு சொன்னா, அவர் பிலிப்பியர் 2:6 பார்ப்பீங்கன்னு சொன்னா, அவர் தேவனுடைய ரூபமாக இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல், தேவனுக்கு சமமாக இருந்தும் அந்த வல்லமையை, அந்த அதிகாரத்தை அவர் மிஸ்யூஸ் பண்ணல. ஆண்டவர் நாமத்துக்கு மகிமை உண்டாக. தேவனுக்கு சமமாக இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாம், அதை மிஸ்யூஸ் பண்ணாம எதை செஞ்சார்,
தம்மை தாமே பெருமையாக்கி.
He made himself empty. இன்னொருவர் அவரை வறுமையாக்கல், தானே தம்மை வறுமையாக்கி. You know why? Because of you and me. உனக்காக எனக்காக தம்மை தாமே வறுமையாக்கி. ஏன் தெரியுமா? நீயும் நானும் பரிபூர்ண ஆசீர்வாதத்தையும் பரிபூர்ண ஜீவனை, நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக இயேசு தம்மை தாமே வறுமையாக்கி. அடுத்த வசனப்படி
அடிமையின்
ரூபம் எடுத்து, அடிமையின் ரூபம் எடுத்தார். ஏன் தெரியுமா? காலகாலமாக பாவத்துக்கும் பிசாசுக்கும் அடிமைப்பட்டு கிடந்த நம்மை விடுதலையாக்குவதற்காக அவர் அடிமையின் ரூபம் எடுத்தார். ஆகவேதான் ஒரு அடிமையை போல சீசக்கூடிய கால்களை கூட அவர் கழுவினார் என்று சொல்லி நான் பார்க்கிறேன். நம்மை உயர்ந்த ஸ்தானத்துக்கு, உன்னதங்களுக்கு கொண்டு செல்வதற்காக உன்னதத்தில் இருந்த அவர் தம்மை தாமே வறுமையாக்கி மட்டுமல்ல அடிமையின் சாயலான தம்மை தாமே வறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து
மனுஷர்
சாயலான. இவனை கவனிங்க, He became flesh. இறைவன் மனிதனான. நான் முந்தைய கடிதத்தில் சொல்லியிருக்கிறேன், மனுஷனும் தெய்வமாகலாம் என்று சொல்லி அங்கங்கே சில பேர் சொல்றதை நம்முடைய காதலால் நாம் கேட்டிருப்போம், மனிதனும் தெய்வமாகலாம். ஆனா இட் இஸ் நாட் ட்ரூ, அது உண்மை இல்லை. ஆனா உண்மை என்னென்றா, தெய்வம் மனுஷனாகலாம், மனுஷன் தெய்வமாக இயலாது, ஆனா தெய்வம் மனுஷனாகலாம். நடந்து மனுஷர் சாயல் ஆனார். தெய்வமாக இருந்தவர், தேவனுக்கு சமமாக இருந்தவர், இது மனுஷ சாயலாக மாறி மனுக்குலத்தை பாவ அறிவிலிருந்து நரகத்திலிருந்து மீட்டு நித்தியத்தை கொண்டு போவதற்காக அவர் மனுஷ சாயலாக மாறினார். நான் ஒரு கதை ஒன்று சொல்லியிருக்கிறேன், முந்தைய பைபிள் ஸ்டடியில் எங்க ஒன்று சொல்லியிருக்கேன் நினைக்கிறேன், அதை இங்கே சொன்னப்படுத்த மாதிரி. பண்டிதர் பில்லி கிரஹம் எனக்கு பிடித்த ஒரு அருமர் ஓலைக்கா. இந்த உலகத்தில் மிக அதிகமான ஜனங்களுக்கு சுவிசேஷம் அறிவித்தது அவர். ஆனால் அவருடைய கூட்டத்தில் ஒரு அற்புதம் நடக்காது, பரக்கு நடக்கு, நோ பரக். ஆனால் ஜனங்கள் ஆயிரக்கணக்கில் வச்சுக்கூடாது. அவருடைய பிரசங்கமும் பெரிய ஒரு ஒரு சாதுரியமான பிரசங்கமாகவும் இருக்காது, சிம்பிளாக இருக்கும். ஆனால் ஜனங்கள் வச்சுக்கப்படுவார். ஆண்டவர் அவருக்கு கொடுத்து கருவு. இவரை குறித்து அவருடைய மகனிடத்தில், மூத்த மகன் பிராங்க்லின் கிரஹாம் சொல்லப்படுற அவருடைய மூத்த மகனிடத்தில் தகப்பனை குறித்து இன்டர்வியூ பண்ணார். பட் அபவுட் யுவர் ஃபாதர், உங்களுடைய தகப்பனாரை குறித்து நீ ஏதாவது சொல்லலுமா, சொல்ல முடியுமா அப்படி சொல்லி அவருடைய மூத்த மகனிடத்தில் இன்டர்வியூ பண்ணார்கள். அவர் சொன்ன வார்த்தை நான் அதை வாசித்து என் மனசில் அதை ஆழமாக பதிந்தது. அந்த மகன் தன் தகப்பனை குறித்து சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா, எங்க அப்பா புல்பிட்ல எப்படி இருக்கிறாரோ அதே போலதான் வீட்டிலும் இருப்பார். நோ சேஞ்ச் இன் இஸ் லைஃப். ஒருவர் உங்களுக்கு அதை ஷேக் பண்ணா இருக்கலாம், பட் ஐ வாஸ் ஷேக்கிங் பை தட் வேர்ட் which has been given by his son. எங்கட அப்பா ஜனங்களுக்கு முன்னாக நின்று ஊழியம் செய்யறது எப்படியோ அப்படிதான் வீட்டில் வைத்தார். ஜனங்களுக்கு முன்பாக ஒன்று, வீட்டில் ஒன்று. ஜனங்களுக்கு முன்பாக ஒரு வாழ்வு, வீட்டில் ஒரு வாழ்வு இல்லை. வீட்டிலும் அதே வாழ்வுதான், ஜனங்களுக்கு முன்பாகவும் அதே வாழ்வுதான். எப்படிப்பட்ட ஒரு அருமையான சார். அந்த பில்லி கிராம் சொன்ன ஒரு கதை என் ஞாபகத்தில் இருக்கு. ஒரு நாள் ஒரு தகப்பனும் ஒரு மகனும் ஒரு வில்லேஜுக்கு ஒரு கிராமத்துக்கு போனார். அந்த சின்ன மகனையும் கூட்டிக் கொண்டு அந்த தகப்பன நடந்து போய் கொண்டிருக்கும் போது நடைபாதையில் ஏராளமான எறும்புகள், ஒருவேளை இங்கே இந்த நாட்டில் நாம் எறும்புகளை பார்ப்பது கொஞ்சம் கடினமாக தான் இருக்குது. நம்ம நாட்டில் தான் எறும்புகளை தாராளமாக பார்க்கலாம். எறும்புகளை பார்க்க விரும்புகிறவர்கள் திரும்பி தாய் நாட்டுக்கு போய்வார்கள். எறும்புடத்தில் ஞானத்தை கற்றுக்கொள் என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்றது. இந்த நடைபாதையிலே அந்த தகப்பனும் அந்த சின்ன மகனும் போய்கொண்டிருக்கும் போது ஏராளமான எறும்புகள், they are so active, மிகவும் சுறுசுறுப்பாக அந்த எறும்புகள் ஏதோ செஞ்சு கொண்டிருக்கு. என்ன செஞ்சு தெரியுமா? இந்த சில எறும்புகள் சேர்ந்து சின்ன சின்ன பந்து பந்தாக எதி ஒன்றாவது கொண்டு உருட்டும் பாரு. இதையும் தெரியாமட்டா நீங்க போய்க்குள்ள பார்த்துட்டு வந்து சொல்லுங்க. நம்ம நாட்டில் பார்த்தனா பல எறும்புகள் சேர்ந்து ஒரு பெரிய பந்தை செய்து அப்படியே சேர்ந்துலாம் உருட்டிட்டு போகும். அதுக்கு அது படிக்கவும் இல்லை, அதுக்கு அறிவும் இல்லை. ஆனா உண்ட உருட்டுகள் உண்டதுக்காக எல்லாம் சேர்ந்து உருட்டுது பாருங்க. அது மட்டும் இல்ல, அது எங்கே கொண்டு போய் சேர்க்கணுமோ அங்க கொண்டு போய் சேர்க்கவும் அதுக்கு தெரியுது பாரு. சின்ன எந்து சின்ன எறும்பு தங்களுக்காக பெரிய பந்தோண்ட செஞ்சு பல எறும்பு சேர்ந்து அதை உருட்டி மெதுவ மெதுவாக உருட்டி 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 கொண்டு போய் சேர்க்கப்படிய இடத்து வரைக்கும் எப்படியும் கொண்டு போய் சேர்த்து. என்ன சேர்க்க தெரியுமா? கோடை காலத்திலே அவைகள் சேர்க்குது, மழை காலத்திலே தங்கள் உணவை அவைகள் சேர்க்கிறது. இந்த அறிவு அந்த எறும்புக்கு ஆண்டவர் கொடுத்திருக்காரு. ஆண்டவர் நாமத்துக்கு மகிமைதான். சரி, இப்ப இந்த காட்சியை இந்த மகன் பார்த்துட்டே போறான், நடக்கடுக்க பார்த்துட்டே போறான். திடீர்னு இந்த மகனுக்குள்ள, சின்ன மகனுக்குள்ள ஒரு கேள்வி, அப்பா என்ன மகன்? அந்த மகன் சொன்னாரா, அப்பா இந்த எறும்புகளை பார்க்கும்போது எனக்கு மனசு கஷ்டமா இருக்கு. ஏன்னா இந்த எறும்புகள் படுகிற கஷ்டத்தை பார்க்க எனக்கு கஷ்டமா இருக்கு. ஆகவே நானும் போய் இந்த எறும்புகளுக்கு ஹெல்ப் பண்ண போறேன். அந்த பந்துகளை உருட்டுறதுக்கு நானும் போய் அந்த எறும்புகளுக்கு ஹெல்ப் பண்ண போறேன். அப்போ இந்த தங்க சின்ன புத்தி கேட்டளவாக அந்த தகப்பனத்துல அந்த மகன் கேட்டான். அது ஞானமுள்ள தகப்பன் யோசித்தார். அந்த தகப்பன் சொன்னாரா, மகனே உனக்குள்ள வந்த நினைவும் உணர்வும் நல்லது, ஐ அப்ரிசியேட். ஆனால் நீ அந்த எறும்புகளுக்கு உதவி செய்வதுமாக இருந்தால் நீயும் அந்த எறும்பை போல மாறினால் ஒழிய அந்த எறும்புக்கு உதவி செய்யல. ஏனென்றால் உன் பாதங்கள் பட்டாலே அதெல்லாம் நசுங்கி பொசுங்கி போறோம். அப்ப நீயும் அந்த எறும்பை போல மாறினால் ஒழிய அவளுக்கு உதவி செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி அந்த தகப்ப சொன்னார். Can you think about that? தேவன் தன் சொந்த குமார், இறைவனாகவே இந்த பூமிக்கு வந்தார். இந்த உலகம் தாங்க, ஏனென்றால் பைபிள் சொல்லுது, சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுறார். Can you imagine that? சேரக்கூடாத ஒரு மனுஷனும் கிட்டி சேரக்கூடாத மாபெரும் ஒளியிலே அவர் வாசம் பண்ணுகிறார். சர்வ வல்லமுள்ள தேவன், நம்முடைய புத்திக்கும் அறிவுக்கும் அப்பாற்பட்ட சர்வ வல்லமுள்ள தேவன் தன்னுடைய மகிமையோடும் வல்லமையோடும் இந்த பூமிக்கு இறங்கினால் இந்த பூமி உருகி போகுமே. எம்மாத்திரம் அவருடைய சிருஷ்டிப்புகளையே இந்த பூமி தாங்குதலையே இந்த இருக்கிற வெப்பம் இன்னும் கொஞ்சம் டிகிரி அதிகமாகிவிட்டால் ஜனங்களால வாழ முடியல. இது இப்படி இருக்குமா இருந்தால் சிருஷ்டிகள் எவ்வளவு பவர்ஃபுல்லாக இருப்பார்? சிருஷ்டிப்புக்கு இவ்வளவு பவர் இருக்குமாக இருந்தால் அதை சிருஷ்டித்தவருக்கு அதை உருவாக்குறவர் எப்படிப்பட்டவராக இருப்பார்? மத்தியான வேளையிலே பிரகாசிக்கிற சூரியனை நம்முடைய மாம்ச கண்களால பார்க்க முடியவில்லையே. அப்படியானால் அதை உருவாக்கின தேவன் எவ்வளவு பிரகாசமாக இருப்பார்? இதையெல்லாம் நம்முடைய கற்பனைகளால கற்பனை பண்ணியே பார்க்க முடியாத காரியங்கள். ஆகவே இறைவனாகவே இந்த பூமிக்கு வந்தால் மனுஷனுக்கு உதவி செய்ய முடியாமல் போகும். ஆகவே இறைவன் மனிதனாக இந்த பூமிக்கு இறங்கி வந்தார். அதைத்தான் நாம் ஒவ்வொரு டிசம்பரும் கொண்டாடுகிறோம், கிறிஸ்துமஸ் என்ற பெயர். என கருமானவர்களே, இங்க நான் வாசித்த இந்த வேத பாதி சொல்றது, மனுஷர் சாயல் ஆனா, ஆதியிலே வார்த்தை இருந்தது. இந்த பிகினிங் தேர் இஸ் வேர்ட். இந்த பிகினிங் ஆதியிலே என்று யோவான் முதலாம் அதிகாரம் முதலாம் வசனத்தை நாம் வாசிக்கிறோமே, இங்க ஆதியிலே என்று சொல்லப்பட்ட இந்த வார்த்தையும், ஆதியாகமம் முதலாம் அதிகாரம் முதலாம் வசனத்திலே சொல்லப்படுற ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தான் சொல்ல வார்த்தையும் ஒரே பதவி சொல்லுறார் வேதவியாக்க. இந்த பிகினிங் என்று சொன்னால், ஆதியிலே என்று சொல்லப்பட்ட அந்த வார்த்தைக்கு அது அது வந்து அதுக்கு அந்தமே ஆதியே இல்லை, அதுல தொடக்கமே இல்லைன்றார். அது 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 எவ்வளவு கணக்கு பார்க்கவே முடியாது. அது ஒன்லி காட் நோஸ். அது தேவன் ஒருவர் தான் அறிவார். ஆதியிலே இந்த பிகினிங் நோபடி நோஸ் தட். அது ஒருவருக்கும் தெரியாது. அந்த ஆதி அந்த தொடக்கம் எந்த ஒரு மனுஷனாலும் அறிய முடியாது, தெரிய முடியாது, பார்க்க முடியாது, காண முடியாது. ஆதியிலே என்ன இருந்ததுதான், வார்த்தை இருந்தது. அந்த டைம் வந்தபோது, அந்த டைம்க்கு நேரம் வந்தபோது, ஆதியிலே இருந்த அந்த வார்த்தை மாம்சமாகி இந்த பூமியிலே இயேசு கிறிஸ்து என்ற பேரிலே இறங்கி வந்தார். அவர் நாம் இங்கே பார்க்கிறோம், அடிமையின் ரூபம் எடுத்து என்ன பண்ணாரா, மனுஷ சாயலாக மாறினார். ஏன் தெரியுமா, மனுஷ சாயலாக இருக்கிற நம்மை தெய்வ சாயலாக மாற்றுவதற்காக தெய்வம் மனுஷ சாயலாக மாறினார். மனுஷ சாயலாகிய நம்மை தேவ சாயலாக மாற்றி தேவலோகம் கொண்டு போவதற்காக தேவனாக இருந்தவர் மனுஷ சாயலாக இந்த பூமிக்கு இறங்கி வந்தார். அவர்தான் சொல்றது, வானத்திலிருந்து இறங்கி வந்தார். வானத்திலிருந்து இறங்கி வந்தார், இறங்கி வந்தார், இறங்கி வந்தார். ஏன் தெரியுமா, கீழே இருக்கிற நம்மை மேலே கொண்டு போறதுக்காக. நாம் போன முறை வாசித்தோம், போன முறை 103 சங்கீதம் நம்ம சொல்லப்படுது, நம்முடைய உருவம் இல்லதென்று அவர் அறிவார். ஹலோ, நம் ஒவ்வொருவருக்கும் ஒரு ஃபிகர் இருக்கு. நான் காலமை ஜெபித்துக் கொண்டிருக்கும் போது எனக்கு ஒரு என்ன என்ன தெரியுமா, நம்ம எல்லாருக்கும் ஒரு சரீரம் இருக்கு. அதாவது இந்த சரீரம் இது தெய்வன் நமக்கு கொடுத்தது. நீ கட்டியா இருக்கலாம், நெட்டியா இருக்கலாம், கருப்பா இருக்கலாம், சிவப்பனா இருக்கலாம், இதெல்லாம் தேவனுக்கு முன்பாக ஒன்றுமல்ல, ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே இல்லை. ஆனால் ஒவ்வொருவருக்கும் தேவன் ஒரு உருவத்தை கொடுக்கிறார், ஒரு சாயலை கொடுக்கிறார். ஆனால் ஒன்று கட்சியும் ஒவ்வொரு மனுஷனும் தேவ சாயலாக படைக்கப்பட்டிருக்கிறார். அவை தேவ சாயலாக படைக்கப்பட்ட மனுஷனை நாம் மதிக்க கற்றுக்கொள்ளும். மனுஷன் மிருக சாயலாக படைக்கப்படுதல், மனுஷன் தேவ சாயலாக படைக்கப்படுகிறார். ஆகவே நாம் மனுஷர்களை மதிக்க கற்றுக்கொள்ளும். நம் எல்லோருக்கும் ஒரு சரீரம் இருக்கு. ஆனா உங்களுக்கு சொல்றேன் கேளுங்க, இது தேவனால கொடுக்கப்பட்டது. ஒரு நேரம் வரும்போது நாம் எல்லோரும் இந்த கூடாரத்தை விட்டு புறப்பட போறோம். அதுதான் வேத சொல். நான் உங்களுக்கு சொல்லு வர காரியம் என்னவென்றால், உனக்கு கொடுக்கப்பட்டிருக்க இந்த சரீரத்தில் உனக்கு குறிக்கப்பட்டிருக்கிற காலங்கள் வரைக்கும் நீ வாழ்ந்து தேவனுடைய கற்பனையின்படி நடந்து தேவ நோக்கத்தை நீ நிறைவேற்றுவாயாக இருந்தால் தேவனுடைய ராஜ்யத்திலே நீ பிரவேசிப்பாய். தேவன் அங்கு உனக்கு அளிக்கும் பலனையும் நீ அனுபவிப்பாய், சந்தேகமே இல்லை. இறைவனும் இயேசுவும் அவருக்கும் ஒரு சரீரம் கொடுக்கப்பட்டது. எனக்கு ஒரு சரீரத்தை ஆயத்தப்படுத்தினீர் என்று பைபிளை நாம் வாசிக்கிறோம். எனக்கு ஒரு சரீரத்தை ஆயத்தப்படுத்தினர். இயேசுவுக்கு ஒரு சரீரம் இந்த பூமியில வருவதற்கு கொடுக்கப்பட்டது. அந்த சரீரத்தில் இருந்துதான் அவர் தன்னுடைய ஊழியத்தை இந்த பூமியிலே நிறைவேற்றினார். ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகும். அந்த மாமிச சர்வத்திலே இந்த பூமியில் அவர் இருக்கும் போதுதான் நம்மை போல பல சோதனைகளை அவர் பேஸ் பண்ணியிருக்கிறார். பல இடங்களில் நெருக்கப்பட்டிருக்கிறார், மற்றவர்களால் குற்றச்சாட்டப்பட்டிருக்கிறாரு, வேதனைப்படுத்தப்பட்டிருக்கிறாரு, அவரை குறித்து தவறான வார்த்தைகள் சொன்னார்கள், எப்படியெல்லாமோ அவரை வேதனைப்படுத்தி ஈட்டிலே சிறுவிலே அவரை அறைந்து கொன்றார்கள். இதெல்லாம் நமக்கு நன்றாக தெரிந்த காரியம். என கரிமானவர்களே, இறைவன் மனுஷ சாயலாய் இந்த பூமிக்கு இறங்கி வந்தார். இது எல்லாம் தேவ சிந்தை என்பது நாம் மறக்கக்கூடாது. மனுஷர் மேலே இருந்த அளவற்ற அன்பின் நிமித்தம் ஜனங்கள் கெட்டு போகக்கூடாது, நீங்களும் நானும் கெட்டு போகக்கூடாது, நரகத்துக்கு போகக்கூடாது என்கின்ற தேவனுக்குள்ளே இருந்த நல்ல எண்ணம், அந்த சிந்தை நமக்குள்ளும் வர வேண்டும் என்பதே ஆண்டவருடைய எதிர்பார்ப்பும் விருப்பமாக. The narrow-minded people could not satisfy their God. குறுகின மனப்பான்மை உள்ளவர்கள் விசாலமான வழியிலே நடக்க முடியாது. குறுகின மனப்பான்மை உள்ளவர்கள் நலமானவர்களை சிந்திக்கிறது கடினம். தங்களுக்கு சரி என்று சில காரியங்களை சிந்தித்துக் கொள்வார், ஆனா தேவனுக்கு ஏற்றவைகளை அவர்கள் சிந்திக்கிறது கடினமாக போய்விடும். என கருமானவர்களே, கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே நம்மளும் வரக்கடும். நம்முடைய சிந்தை ஒருவரை நாம் அறியாவிட்டாலும் நம்முடைய சிருஷ்டித்த தேவன் அறிவார் என்பதை நாம் மறக்கக்கூடாது, மறக்கவும் கூடாது. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையுண்டாகும். நாம் இப்பொழுது நாம் தீமுக்குள்ள போவோம். இப்ப கிறிஸ்துவின் சிந்தை என்றால் என்ன? வாட் இஸ் த மீனிங் போன் கிறிஸ்துவின் சிந்தை? ரெண்டு விதமான சிந்தை நாம் பார்க்கிறோம். ஒன்று ஆவியின் சிந்தை, மற்றது மாமிச சிந்தை. மாமிச சிந்தை நம்முடைய ஒரிஜினல் சிந்தையாகும், ஆவியின் சிந்தை கிறிஸ்துவின் சிந்தையாகும். இப்ப நமக்குள்ளே ஆவியின் சிந்தை, கிறிஸ்துவின் சிந்தை உருவாக வேண்டும். அந்த சிந்தையிலே நாம் நிலைத்திருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அதற்கு உன்னையும் என்னையும் அர்ப்பணிக்க வேண்டும். ஆகவே நான் உங்களை சொல்லுறேன், நம்முடைய சிந்தையிலே அடிக்கடி அலைமோதுகிற எண்ணங்களை கொஞ்சம் சீவிக்கு பாருங்க. அது தேவனுக்கு ஏற்றதாக இருக்குதா, ஆண்டவருக்கு உகந்ததாக இருக்குதா, அல்லது தேவனுடைய வார்த்தைகளுக்கு ஏற்றதாக இருக்குதா? அது நன்மையானதா, அது தேவனுக்கு மகிமையானதா? நாம் அவர்களை சிந்திப்பமாக இருந்தால் நாம் அநேக குற்றங்களுக்கு நம்மை பாதுகாத்துக் கொள்ளலாம். நான் அடிக்கடி சொல்ற ஒரு வசனம், விவேகி தன் வழிகளில் எல்லாம் கவனமாக இருக்கும். தான் என்ன பேசுகிறான், தான் என்ன செய்கிறான், தன் எங்கே போகிறான், தன் எதிர்கால நோக்கம் என்ன, இவைகளில் எல்லாம் ஒரு விவேகி கவனமாக இருக்கிறார். ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டுமே. சரி, இப்பொழுது நாம் கிறிஸ்துவின் சிந்தை என்றால் என்ன என்று சொல்லி ஒரு நாளை இந்த குறிப்பை சுருக்கமாய் பார்த்து சுருக்கமாய் நாம் முடித்து செபித்து கடந்து செல்வோம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டுமே. படிங்க பிலிப்பியர் 2:4 படிங்க. 2:4
அவனவன்
தனக்கானவைகளை அல்ல
பிறருக்கானவைகளையும் நோக்குவானாக.
திரும்ப படிங்க.
அவனவன் தனக்கானவைகளை அல்ல பிறருக்கானவைகளையும் நோக்குவானாக.
திரும்ப படிங்க.
அவனவன் தனக்கானவைகளை அல்ல பிறருக்கானவைகளையும் நோக்குவானாக.
திரும்ப வாசிங்க.
அவனவன் தனக்கானவைகளை அல்ல பிறருக்கானவைகளையும் நோக்குவானாக.
இது எவ்ரி மினிஸ்ட்ரி வி ஹேவ் டு பே தி பிரைஸ். எல்லா எல்லா ஊழியத்துக்கும் ஒரு கிரயம் இருக்குது. பாரு, ஏன் நாம் திரும்ப இப்படிப்பட்ட வசனங்கள், இப்படிப்பட்ட தேவ வார்த்தைகள் நம்முடைய சிந்தையில பதியணும், நம்முடைய சிந்தையில உரையணும். இந்த வார்த்தைகள் தான் நம்மளை உயிர்ப்பிக்குது. அப்புறம் பைபிள் சொல்லுது 119 உம்முடைய வார்த்தையின் படியே என்னை உயிர்ப்பியும். எப்படி இருக்கு? அப்ப நம்மை உயிர்ப்பிக்கிறதுக்கு தேவனுக்கு தேவையான ஒன்று என்ன தெரியுமா? தேவனுடைய வார்த்தை. இந்த வார்த்தைகளை அனுப்பி, இந்த வார்த்தைகளை அனுப்பி, இந்த வசனங்களை அனுப்பி தேவன் என்ன செய்யறார்? நம்மை உயிர்ப்பிக்கிறார், உயிர்ப்பிக்கிறார் அல்லது உருவாக்குறார். ஹி மோல்டஸ். அவனவன் தனக்கானவைகளே அல்ல பிறருக்கானவைகளையும்
நோக்குவானாக.
This is the கிறிஸ்துவின் சிந்தை. What's the meaning by that? தன்னலமற்ற சிந்தை. என்ன சிந்தைங்க? தன்னலமற்ற சிந்தை அல்லது சுயநலமற்ற சிந்தை. That's no selfish. இந்த சிந்தை கிறிஸ்துவின் சிந்தை. ஆனா பொதுவாக மனுஷனுடைய சிந்தை என்ன எனக்கு தெரியுமா? தன்னையே சிந்திச்சிருக்கு. நான் எப்படி இருக்கிறேன், மற்றவர்கள் என்ன குறிச்சு என்ன நினைக்கிறாரு. நான் உண்டு, என் குடும்பம் உண்டு. ஒரு வட்டம் நாம போட்டு வச்சிருக்கோம், அதுக்கே நிற்கிறோம். எங்களுடைய நேரம் எங்களுக்கு தான், எங்களுடைய திறமை எங்களுக்கு தான், எங்களுக்கு உண்டானவர்கள்லாம் எங்களுக்கு தான், எங்களுடைய சாகட்டும். It is change our mind. இயேசு இந்த பூமியில தான் வாழ்ந்த வாழ்க்கை, மாம்சத்தில் வாழ்ந்த வாழ்க்கை அவ்வளவும் உங்க கவனிச்சு பாருங்க. உங்க பைபிளை நீங்க வாசிச்சு கவனிச்சு பாருங்க. இயேசுவே தனக்காக அவர் வாழ்ந்தாக தெரியல. நரிகளுக்கு குழிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, மனுஷகுமாரனுக்கோ. இன்றைக்கு ஒருடம், நாளைக்கு ஒருடம், யாரு யாரையும் கேனிங்க. இன்றைக்கு வசதி படைச்சவங்க எல்லாம் வசதிக்கு ஏற்றபடி வாழ்றாங்க, மாடிகளும் கோடிகளும். வசதி இருக்கு. ஆனா எல்லாவற்றையும் படைத்த சர்வ வல்லமுள்ள ஆண்டவர் சொல்றாரு, பறவைகளுக்கு கூட கூடு உண்டு, நதிகளுக்கு கூட குழிகள் உண்டு, ஆனா எனக்கோ தலை சாய் கூட. இப்படி இந்த வசனம் ஆண்டவர் சொன்னபடியா நாமளும் எல்லாம் இப்படித்தான் இருக்கணும்னு நான் சொல்லல. வசத மீறி போய் இந்த பூமியிலே ஒரு பத்து அட்டவுகளாக இருக்கணும். இந்த பூமியிலே நமக்கு இருக்கிற இந்த பூமி கடுத்தவர்கள், இந்த உலகத்துக்கு அடுத்த காரியங்களிலே நமக்கு இருக்கிற அளவற்ற பற்று தேவனை நெருங்க முடியாதபடியும், தேவனுடைய வார்த்தைகளை அறிந்தும் அவைகளை நம்முடைய வாழ்க்கையில கை கொள்ள முடியாமலும் நாம தவிக்கிறோம், தள்ளாடுகிறோம், சிச்சர இடங்களில் தடம் புரளுகிறோம். தன்னலமற்ற சிந்தை, சுயநலமற்ற சிந்தை ஆண்டவர் நமக்கு கிருபையாய் தருவாரா? என்னால் முடிந்த நேரத்தை நான் மற்றவர்களுக்கு கொடுத்து என் நினைவில் எப்பொழுதும் நானே இருக்கக்கூடாது, எப்பொழுதும் என் நினைவில் என் குடும்பமே இருக்கக்கூடாது. மற்றவர்கள் சில வேளையில் தயவரை குற்றப்படுத்த சொல்லல, குற்றப்படுத்த துணியவும் இல்லை. சில நேரத்தில் நமக்கு சபையில் இருக்கிற சகல சக சகோதர சகோதரி பேர் கூட நமக்கு தெரியாது. ஆனால் ஒரு வருஷமும் ஆறு மாதம், ஒரு வருஷம், ரெண்டு வருஷம் கண்டுபிடிக்க சேச்சு சின். மற்றபடி பேரை கூட நாம தெரியாம இருக்கிறது பாவம். நான் சொல்ல வரல, மற்றவர்களை நாம் அறிந்து கொள்ளணும். Then we can share our life. நம்முடைய வாழ்க்கையை மற்றவர்களோடும் அல்லது நமக்கு தேவன் அருளினவைகளை மற்றவர்களோடு நாம் ஷேர் பண்ணிக் கொள்வதற்கு மற்றவர்களை நாம் கொஞ்சம் லேர்ன் பண்ணணும். இப்படி நான் சொல்லுவதால் மற்றவர்களை குறித்து அதிகமாக அல்லது அளவு கடந்து போய் நாம் அறிய முற்படுவதும் ஒரு ஓரமானது என்பதை நாம் மறக்கக்கூடாது. மற்றவர்களை நாம் விசாரிக்கணும், அன்பு கூறணும், ஆலோசனை சொல்லணும், இஸ் நோ ப்ராப்ளம். ஆனால் இதை நாம அடிப்படையாக வைத்துக் கொண்டு அடுத்தவர்களுடைய அந்தரங்கங்களை எல்லாம் ஆராய்கிற அளவுக்கு நாம போகவே கூடாது. அப்படி போகாதீங்க, போகாதீங்க, போகாதீங்க. யாராவது ஒருவர் தங்களுடைய வாழ்வில் இருக்கிற காரியங்களை தாங்களாக உங்களுக்கு தேவனுடைய மனுஷன், தேவனுடைய மனுஷி அல்லது ஒரு ஊழியக்காரன் சொல்லி தாங்களாக தங்களுடைய மனதை திறந்து சில காரியம் கொடுத்தல ஆலோசனைக்காகவும் ஜெபத்துக்காகவும் ஆறுதலா சொன்ன கேளுங்க. அதை விட்டு மற்றவர்களுடைய அந்தரங்கங்களையும் காரியங்களையும் சம்பவங்களையும் எல்லாவற்றையும் நாம் அறிந்து கொள்ள முயற்சிக்க கூடாது. அது ஒரு ஓரம். இப்ப நாம் ஏன் மற்றவர்களை குறித்து நாம் அறிந்து கொள்ள முயற்சிக்கிறோம்? அவர்களுடைய பக்தி விருத்திக்கு ஏற்றபடி அவர்களுடைய பக்தி விருத்திக்காகவும் அவர்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் நம்மால் ஏதாவது ஒரு நன்மை ஒரு உதவி செய்வதற்காக தள்ளனமற்ற சிந்தையோடு ஒரு 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 சூழ்நிலமற்ற சிந்தையோடு மற்றவர்களை நாம விசாரிக்கிறது தேவனுக்கு ஏற்றதும் பிரியமானதும் கிறிஸ்துவின் சிந்தையுமா? ஆனா அதை விட்டு விசாரிப்பு என்கின்ற அடிப்படையில் மற்றவர்களுடைய ஆழங்கள், அந்தரங்கங்கள், குடும்ப காரியங்கள் அவைகளெல்லாம் நாம் போய் ஆராய்கிறதும் கேட்கிறதும் அவ்வளவுதான், தேவனுக்கு சரியானதல்ல. அப்படி நீங்க செய்வீங்களானால் அதனால் ஏற்படுற பின் விளைவுகளுக்கு நீங்க முகம் கொடுக்க முடியும். தன்னல மற்ற சிந்தை, சீரலமற்ற சிந்தை. படி ஓசியா, சீக்கிரம் ஓசியா 10:1 ஓசியா 10:1 இருக்கு. ஓசியா தானியருக்கு பக்கத்து புத்தகத்தை பாருங்க.
பலனற்ற திராட்சை செடி அது தனக்குத்தானே கனி கொடுக்கிறது, அவன் தன் கனியின் திருள் திரளுக்கு சரியாய் பரிவிடங்களை
திரளாக்குகிறான்.
திராட்சை செடி அது தனக்குத்தானே கனி கொடுக்கிறது.
என்ன பியூட்டிஃபுல், என்ன கவனிங்க, இஷ்டவேல் பலனற்ற திராட்சை செடி. வாய் ஏன் தெரியுமா? அது தனக்குத்தானே பலன் கொடுக்கிறபடியால சொல்றாரு. அது என்னவா? பலனற்ற திராட்சை செடி. இஷ்டவேல் பலனற்ற திராட்சை செடி. காரணம் என்ன? அது தனக்குத்தானே கனி கொடுக்குது, தன்னைத்தானே யோசித்துக் கொண்டிருக்குது, தன் எதிர்காலத்தை குறித்தே வட்டமிட்டு இருக்குது, தன் குடும்பத்தை மாத்திரமே மெயின்டெய்ன் பண்ணுறதுக்காக வாழ்ந்து கொண்டிருக்குது. ஆகவே அது பலனற்ற திராட்சை செடி. அந்த திராட்சை செடியை ஆண்டவர் ஒரு நோக்கத்தோடு நாட்டினார். அது அது தன்னலமற்ற சிந்தை உள்ளதாக, சுயநலமற்ற சிந்தை உள்ளதாக, அது மற்றவர்களுக்கு பலன் அளிக்கிறதாக, பயனுள்ளதாக இருக்க வேண்டும் என்று அதை நாட்டினார். ஆனால் அதுவோ காலப்போக்கிலே அது என்னவாக மாறிட்டுதான், தனக்குத்தானே பலன் கொடுக்கிற, தன்னைத்தானே கவனிக்கிற ஒரு திராட்சை செடியாக மாறிவிட்டபடியால் ஆண்டவர் சொன்னார், இது பலனற்ற திராட்சை செடி. இன்னொரு இது பிரயோஜனமற்ற திராட்சை செடி. நாங்களும் அப்படி போயிடக்கூடாது. சபை இருக்கிற மற்றவர்களை குறித்த ஒரு கரிசனை நமக்கு இருக்கு. பீப்புள் ஷோயிங் அண்ட் ரீப்பிங். இன்றைக்கு அழுகிறவருடைய கண்ணீரை நீ துடைப்பாயா இருந்தால் நாளைக்கு நீ அழும்போது உன்னுடைய கண்ணீரை துடைக்கப்படும். இன்றைக்கு கூட இந்த உள்ளங்களை நீ தேற்றுவாயா இருந்தால் நாளைக்கு உன்னுடைய உள்ளம் உடையும் போதும் உன்னை தேற்றுவதற்கு ஆக்கள் இருப்பார். மற்றவருடைய நெருக்கத்தில் இன்றைக்கு நீ உதவி செய்வா இருந்தால் நாளைக்கு நீ நெருக்கப்படும் போதும் ஆண்டவர் உன் நெருக்கத்தில் உதவி செய்யறதுக்கு ஆட்களை வைத்திருப்பார். சோ அண்ட் சோ எனக்கு என்ன, அது அவர்கள் பாடு, அவர்கள் பார்த்துக்கொள்ள. நான் நல்லா தான் இருக்கிறேன், எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, எனக்கு ஒரு குறைவும் இல்லை, எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. நான் என் குடும்பம் நல்லா இருக்கும், விட்டுடுங்க, நான் வாரேன், ஆராதிக்க சோத்திரம் போறேன், ஏசப்பா சோத்திரம். இதுக்கு பேர் என்னங்க? நீங்கள் நான் சொல்றதை கவனிக்க, இன்றைய உலக இன்றைய இந்த தேசத்திலே வாழ்ற ஜனங்களை கவனிச்சு பாருங்க. இன்றைக்கு ரட்சிக்கப்படாத ஜனங்களை தயவுசெய்து கொஞ்சம் கூர்ந்து பாருங்க. தாங்க தங்கள் தான் எனக்கு என்னுடைய இந்த அறிகுறி, இந்த அடையாளம் கடைசி காலத்துக்குரிய ஒரு அடையாளம் என்பதையும் நீங்கள் மறக்க கூடாது. படிங்க 2 தீமோத்தேயு 3:2
எப்படியெனில்
புரியுமா?
மேலும் கடைசி நாட்களில் வரும் என்று அறிவாயாக.
திரும்பப்படிய கடைசி நாட்களில்
கொடிய காலங்கள்
வரும் என்று அறிவாயாக.
எப்படியெனில் மனுஷர்கள்
தற்பிரியராயும். நம்பர் 1 பட்டியலிலே வர நம்பர் 1 பாரு. கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயா. அப்ப நீங்களும் நானும் வாழுகிற இந்த நாட்கள் கடைசி நாட்கள் என்பதை கண்டறிகிறதுக்கு இந்த வசனம் ஒரு மிகவும் முக்கியமான ஒரு ஒரு அடையாளமாக நமக்கு இருக்குது. பாருங்க, கடைசி நாளிலே ஜனங்கள் எப்படி இருப்பார்களாம்? அதாவது தற்பிரியம் தானங்க, தன்னலம் உள்ளவர்கள், தற்பிரியர், தங்களுக்காகவே வாழ்கிறவர்கள். அவர்கள் பலம் அவர்களுடைய சாகுது, அவருடைய அறிவு அவர்களுடைய சாகுது, அவருடைய ஆற்றல் அவர்களுடைய சாகுது. கட்சிக்கப்பட்டவர்கள் சொல்ல போனா அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட கிருபை அவர்களுடைய சாகுது. அப்போ சொன்னார் சொல்றாரு, எனக்கு அவர் அளித்த கிருபையை நான் விருதாதாக்கவில்லை. இன் அதர் வேர்ட்ஸ், அவர் எனக்கு கொடுத்தவைகளை நான் பிரியமாக்கவில்லை. அப்ப தேவன் நமக்கு கொடுத்தவைகளை நாம் அப்படியே வைத்துக் கொண்டு நாம் கண்ணை மூடுவோமாக இருந்தால் நாம் வீணாக்குறோம் அல்லது விரயமாக்குறோம். நான் முதல் சொன்னேன், நமக்கு ஒரு சரீரம் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த சரீரத்தில் இருந்துதான் நாம் ஆண்டவருக்கு என்று வாழ்கிறோம், ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிறோம். ஒரு நேரம் வரும்போது இந்த போரை விட்டு நாம் கடந்து சென்று நாம் அழியாத அந்த மகிமையின் சரீரத்தை பெற்று தேவனுடைய ராஜ்யத்தில் என்றைக்கும் வாழப் போறோம். இதுதான் சத்தியம். அது இன்றைக்கு நாம் வாழுகிற இந்த சரீரம் நமக்கு நிலையற்றது. இதுல குறைவுகள் இருக்கலாம், இட்ஸ் ஓகே, கொஞ்சம் பொறுத்துக் கொள்ளுங்க. He is coming soon, return to the earth. அவர் வரும்போது அவர் இருக்கிற வண்ணமாக நாமும் விருப்பம் என்று ஆண்டவர் வசனம் சொல்றது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆண்டவர் நாமத்தை ஸ்தோத்திரம். ஏசு எப்படி இருக்கிறாரோ அதை போல நீங்களும் நானும் விருப்பம் என்று ஆண்டவர் வசனம் சொல்றது எனக்கு மிகப்பெரிய சந்தோஷமாக. இந்த இல்லாம தான் நாளைக்கு He is coming soon. ஏசு வரத்தான் போகிறார், ஏசு வரத்தான் போகிறார், ஏசு வரத்தான் போகிறார். நான் உயிரோடு இருக்கும் வரைக்கும் இந்த வார்த்தையை சொல்லிக்கொண்டு ஒருவேளை நான் இருக்கு நாட்களில் இயேசு வந்துவிட்டா ஸ்தோத்திரம். He is coming soon. அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப ஆறுதலாக. அவருடைய வருகை எதிர்பார்க்கிறவர்களுக்கு அவருடைய வருகை ஆறுதலாக. ஐயோ இப்ப இயேசு வந்துட்டா இப்ப வரக்கூடாது, கொஞ்சம் லேட்டா வரட்டும். ஏன்னா நான் கொஞ்சம் மனம் திரும்பத்துக்கிடம் இருக்குது, இன்னும் செய்ய வேண்டிய சில காரியங்கள் இருக்குது, அவர் சொல்லியும் நான் இன்னும் செய்யாமல் இருக்க சில காரியங்கள் இருக்குது. எல்லாம் வெளியில் இருக்காக்கிறது தெரியாது, இல்ல மனசுக்கு மாத்திரம் தான் தெரியும். என் மனமே நீ கொஞ்சம் அமைதியாரு, இப்ப இயேசு வந்துடக்கூடாது, கொஞ்சம் லேட்டா வரட்டும். நான் கொஞ்சம் சரிப்பட்ட பிற்பாடு எல்லாம் பாவங்கள் எல்லாம் விட்டு கத்தருக்குள்ள வந்த பிற்பாடு அவருடைய சித்தத்தை செய்யறதுக்கு வந்து அப்ப ஆண்டவர்கள் அப்ப நான் இப்ப வந்துட்டேன்டா ஈசப்பா நான் என்ன செய்யறேன் லேட்டா. கடைசி நாட்களிலே கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக, மனுஷர்கள் தற்பெயர்களாக இருப்பார். இஃப் யூ கோ நீங்க வெளியே போய் பார்க்கிற ஜனங்கள் தனக்காகவே வாழ்கிறார்கள், தனக்காகவே ஜீவிக்கார்கள், தங்களையே கவனிக்கார்கள், தங்களுக்காகவே வாழ்ந்து சாகிறார். ஆனால் வச்சிக்கப்பட்ட நீயும் நானும் அந்த சிந்தை உள்ளவளாக இருக்கக்கூடாது. Let us open our mind. நம்முடைய சிந்தை மாறட்டும். மற்றவர்களை குறித்த ஒரு கரிசனை, சபையில் இருக்கிற தேவ பிள்ளைகளை குறித்த ஒரு கரிசனை. இன்னைக்கு நாம் ஆண்டோட நாமத்துக்கு சோதரம். உலகத்திலே அப்படி இருக்கு. இப்ப நீங்கள் நான் வித்தியாசமானவர்கள், ஆனா வினோதமானவர்கள் அல்ல. We need
தன்னலமற்ற சிந்தை. நம்பர் டூ, நேரம். இரண்டாவது காரியம் என்ன? படிங்க, போது போதும். அடுத்த கிறிஸ்துவின் சிந்தை நம்பர் டூ, சீக்கிரம் போறோமே. மத்தேயு 20:28 படிங்க. மத்தேயு 20:28 நினைக்கிறேன், வாசிங்க சீக்கிரம். மத்தேயு 20:28.
அப்படியே மனுஷகுமாரன் ஊழியம் கொள்ளும்படி வராமல்,
ஊழியம்
செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார்.
ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யும்படி வந்தாராமே. இதை கொஞ்சம் சிந்திங்க, இந்த வார்த்தைகளை கொஞ்சம் உள்ள விடுங்க, ஆவிக்குள்ள போட்டு தேவோட வசனம் நம்ம ஆவிக்குள்ள பிரவேசிக்கிறது. அங்கங்க மனது செலுத்தாது. Pay your total attention to the word of God. இயேசு கிறிஸ்து இறைவன் இந்த பூமியில மனுஷர்களால் ஊழியம் கொள்ளும்படி வராமல் மனுஷர்களுக்கு ஊழியம் செய்யும்படி வந்தார். யார் இது? இயேசு கிறிஸ்து. I love Jesus in my heart. That's why I preach. ஊழியம் கொள்ளும்படி, மனுஷர்களால் மற்றவர்களால் ஊழியம் கொள்ளும்படி வராமல் மற்றவர்களுக்கு ஊழியம் செய்யும்படி இயேசு இந்த பூமிக்கு வந்தார். இது எதை காட்டுகிறது? இதுதான் ஒரு வேலையாய் சிந்தை, the mind of servant. வேலையாய் சிந்தை, முதலாவது சூழலமற்ற சிந்தை அல்லது தன்னலமற்ற சிந்தை, இரண்டாவது ஒரு வேலையாய் சிந்தை. கிறிஸ்துவின் சிந்தை ஒரு வேலையாய் சிந்தை. இயேசு இந்த உலகத்தில் ஒரு பொஸ் மாதிரி இருக்குல்ல, எல்லாரும் வாங்க சொல்றதை கேளுங்க, அங்க போங்க, எதை செய்யுங்க, அதை எடுங்க, இதை எடுங்க, அப்படி எல்லாம் இயேசு செய்யல. இயேசுக்குள்ள இருந்ததுனா ஒரு வேலையாச்சு. போங்க பட்டணங்களுக்கு போய் இந்த சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுங்க. He sent his disciples. In the meantime, அவர்களை அனுப்பி போட்டு அவர் சும்மா இருக்கல, அவர்களை அனுப்பி போட்டு தான் அப்படி இருந்தே இல்லை, அவர்களை அனுப்பி போட்டு தான் போறார். அனுப்பினார், ஜீசஸை அனுப்பினார். ஓநாய்களுக்குள்ள ஆட்டுக்குட்டிகளை அனுப்புறது போல நான் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லி சீசைகளை இயேசு அனுப்பினது உண்மை. அதே நேரத்தில் இயேசு தானும் புறப்பட்டு போய் பட்டணம் பட்டணமாய் கிட்டத்தட்ட 200 கிலோமீட்டர் சுற்றளவை, கிட்டத்தட்ட 200 கிலோமீட்டர் சுற்றளவை இயேசு நடந்து 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 ஓடியாச்சு. ஒரே ஒரு கடமைதான், அதுவும் வேத வாழ்க்கை நிறைவேறத்தக்கதாக கழுத மேல ஏறி இருக்கிறேன். எங்கேயாவது இயேசு குதிரையில போனதா கூட நான் பார்க்கலைங்க, நான் படிக்கிற பைபிள் அப்படி நான் பார்க்கவே இல்லை. ஒரே ஒரு தடவை வேத வாக்கு நிறைவேறத்தக்கதாக கழுது மேல ஏறி போனார். மற்றதெல்லாம் நடந்து 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 தெரிந்து தெரிந்து பட்டணம் பட்டணமாய் கிராமம் கிராமமாய் இயேசு என்ன செய்யாரு? சுவிசேஷம். அப்ப ஒரு பஸ் மாதிரி இருக்குல்ல, அல்லது ஒரு என்ன இப்ப இன்னைக்கு சில பேர் மாதிரி ஒரு சில சில பேர் தங்களுக்கு ஒரு ஒரு என்ன கூலியால் மாதிரி வச்சுக்கும் மாதிரி இயேசு அப்படி செய்யல. சொன்னார், அவைகளை தானும் செய்தார். இயேசுக்களுக்கு இருந்ததெல்லாம் ஒரு வேலையா சிந்தை. இந்த சிந்தை நமக்குள்ளேயும் வரணும். நமக்குள்ளேயும் ஒரு பொஸ் மைண்ட் இருக்கக்கூடாது. ஹலோ, நமக்கு ஊழிய பொறுப்புகள் இருக்கலாம், ஊழிய அதிகாரங்கள் இருக்கலாம், திறமைகள் இருக்கலாம், கிருபைகள் இருக்கலாம், பலம் இருக்கலாம், இருக்கலாம் இருக்கலாம் இருக்கலாம். ஆனா நாமும் ஒரு பொஸ் மாதிரி போயிடக்கூடாது. அது நான் இருப்பேன், காலாடிட்டு நான் இருப்பேன். You go and do it, do it, do it, do it. Yes, அப்படிலாம் செய்யணும். நீ கொஞ்சம் கவனிச்சு பாருங்க, ஆண்டவர் இயேசு எப்படி வாழ்ந்திருக்க. He's our model. Come and follow. இயேசு என்ன பின்பற்றுகிறத நாம சொல்லியிருக்கோம். So we have to follow Christ. ஒரு வேலையா சிந்தை நமக்குள்ள வரணும். மற்றவர்களை வேலை வாங்குகிற சிந்தை அல்ல, மற்றவர்களுக்கு வேலை செய்கிற சிந்தை, மற்றவர்களுக்கு உதவி செய்கிற சிந்தை, மற்றவர்களுக்கு நன்மை செய்கிற சிந்தை. இதிலே நேரத்தையும் காலத்தையும் கொடுத்தாலும் கஷ்டப்பட்டாலும் This is the mind of Christ. சபையில் இருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய ஊழியக்காரர்கள் இப்படியான சிந்தையோடு அவர்கள் வாழ்ந்து ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யும் போது ஜனங்கள் ரட்சிக்கப்படுகிறார்கள், சபை வளர்ந்து தேவனுடைய நாமம் மகிமைப்படு. நாம் நம்முடைய நேரத்தை ஆண்டவருடைய நற்செய்திக்காய் அல்லது ஊழியத்துக்காய் நாம் செலவழிக்கும் போது கர்த்தர் காரியத்தை செய்கிறோம். இது எனக்கு கொடுக்கப்பட்ட நேரம், எனக்காகவே நான் வாழ்த்துறேன்னு சொன்னா எப்படி நாம் ஆண்டவர் நமக்குள்ளே ஒரு 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 வேலையாள் சிந்தை, ஒரு சேவன் மைண்ட் நமக்குள்ளே ஆண்டவர் தர. வீட்டில் வேலையாள் மாறி இருங்க, பொஸ் மாறி இருக்காது. மனைவி பாரு, யோ போட்டு சில ஹஸ்பண்ட் அப்படி நினைக்கல, நம்ம சேர்த்தில் அப்படிதான் ஹஸ்பண்ட் இருப்பாங்கன்னு சொல்லி, பட் நீங்க விளையக்கூடாதுக்கா நான் அப்படி சொல்றேன். மனைவி வீட்டிலும் வேலையாக்காரர் மாதிரி நடத்தக்கூடாது. நீங்க சொல்லுங்க, இப்ப நான் இருக்கிற மாதிரி தான் இருப்பேன். இட் இஸ் அப் டு யூ, பட் ஐ ஸ்பீக் த ட்ரூத். ஐ நோ வாட் ஐ ப்ரீச். வீட்டில் மனைவி மனைவி மாதிரி நடத்து, அவள் வேலைக்காரி மாதிரி நடத்தாது. மனைவி புருஷன் மனைவிக்கு தலையாருக்க, இட் இஸ் ட்ரூ. அது அதிகாரம் செலுத்த மட்டுமல்ல, அன்பு கூறுவதற்காக. நாம சொல்ற சொல்ற நேரமெல்லாம் அவள் டீ போட்டுட்டு வரணும், நாம சேர எல்லாம் உடுப்பும் இருக்கணும், நாம சொல்றதெல்லாம் அவள் செய்யணும், நாம சொல்றபடி எல்லாம் சோ அண்ட் சோ அண்ட் சோ. டோன்ட் யூஸ் யுவர் வைஃப் ஆஸ் எ சர்வன்ட் அண்ட் யுவர் ஹோம். நான் யாருக்கும் சொல்றேன், நாம காலுக்கு மேல கால போட்டு டிவி பார்த்துக்கொண்டு அதை எடுத்துட்டு வா, இதை எடுத்துட்டு வா, அப்படி செய், இப்படி செய், அது லேட் ஆயிட்டா ஏழு மணி ஆகும், கத்துறாங்க, கோபம் வந்துடா, கடுமையான வார்த்தைகளை பாவிக்கிறது, உட்டைக்கிறது, உள்ளங்களை இருதயங்களை உட்டைக்கிறது. உனக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை மிஸ்யூஸ் பண்ணாது. உயர்ந்தவர் மேல் உயர்ந்தர் ஒருவர் உண்டு அப்படின்னு பைபிள் சொல்லு. ஒரு வேலையா சிந்தை நமக்குள்ள வரணும். ஆண்டோட நாமத்திற்கு நம்பர் த்ரீ, மூணாவது படிங்க மார்க்கு ஒன்னாம் அதிகாரம் பதினஞ்சாவது வசனம், சீக்கிரம் படிங்க. ஒன்னு பதினஞ்சு, மார்க்கு ஒன்னு
பதினஞ்சு. தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று, மனம் திரும்பி சுவிசேஷத்தை
விசுவாசியுங்கள்.
காலம்
நிறைவேறிற்று,
தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று,
ராஜ்யம்
சமீபமாயிற்று.
இதை நம்பர் த்ரீ, இயேசு கிறிஸ்துக்குள் இருந்த சிந்தை. நான் முதலாவது நான் சொன்னேன், தன்னலமற்ற சிந்தை அல்லது சுயநலமற்ற சிந்தை. நம்பர் டூ, வேலையா சிந்தை. நம்பர் த்ரீ, அது என்ன சிந்தை தெரியுமா? ராஜ்ய சிந்தை. ராஜ்ய சிந்தை, படுத்தான ராஜ்ய சிந்ததா, எழுந்தான ராஜ்ய சிந்ததா, சாப்பிட்டான ராஜ்ய சிந்ததா, கடைச்சால ராஜ்ய சிந்தை தான். அவருக்குள்ள இருந்ததெல்லாம் தேவ ராஜ்ய சிந்தை, கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிடம் இருக்கிறார். என கருமானவர்களே, என்னை சேர்த்து சொல்றேன், நம்முடைய சிந்தை எப்படி வந்ததாக இருக்கு? தேவனுடைய ராஜ்யத்தை குறித்த சிந்தை நமக்குள்ள இருக்குதா? நான் உங்களை தான் கேட்கிறேன். நமக்குள்ளே அழியாத அசைவில்லாத தேவனுடைய ராஜ்யத்தை குறித்த ஒரு சிந்தை நமக்குள்ள இருக்கிறதா, அல்லது இந்த பூமிக்குரிய சிந்தை நமக்குள்ள இருக்கிறதா? அழியாத தேவ ராஜ்யத்தை, அசைவில்லாத தேவ ராஜ்யத்தை இந்த பூமியில ஸ்தாபிக்கிற ஸ்தானாதிபதிகளாக நாம் செயல்படுகிறோமா, அல்லது இந்த பூமிக்குரிய மனுஷங்களைப் போல நாம் நடமாடுகிறோமா? நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கோம், தேவ ஆவியை பெற்றிருக்கிறோம், அல்லது தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், சத்தியத்தை அறிந்திருக்கிறோம். But my question, அழிவில்லாத தேவனுடைய ராஜ்ய சிந்தை உள்ளவர்களாக நாம் இருக்கிறோமா, அல்லது இந்த பூமிக்குரிய நினைவுகளோடு இந்த பூமிக்குரிய காரியங்களை சுமந்து நாம் நடமாடுறோமா? நான் சொல்றது சிந்திங்க, ஆண்டவர் நம்மத்தில் இருக்கிறார். ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும் ராஜ்ய சிந்தை இருக்கணும்ங்க. தேவனுடைய ராஜ்யத்துல நாம் ஒவ்வொருவருக்கும் பங்கு இருக்குது. தேவனுடைய ராஜ்யத்தின் பணியை கட்டியெழுப்புற பாரிய பொறுப்பு நம் ஊடத்திலும் கொடுக்கப்பட்டிருக்குது. பொறுப்புகளிலும் வித்தியாசம், அழைப்புகளிலும் வித்தியாசம், வரங்களிலும் வித்தியாசம், ஆனால் எல்லோ ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவருக்கும் ராஜ்யத்து குறித்த அழியாத தேவனுடைய ராஜ்யத்து குறித்த அந்த பாரிய பொறுப்பு ஒவ்வொருத்திலும் இருக்கிறது என்பதை நீங்க ஒருவரும் மறக்கவும் கூடாது, மறைக்கவும் கூடாது. நம்ம எல்லாருக்கும் தெரியும், இயேசு ஜெபம் பண்ண கற்றுக் கொடுத்தார். அப்போ ஹவ் டு ப்ரே, ஓ த பட்டன் ஆஃப் ப்ரே, எப்படி இயேசு ஜெபிச்சாரு, ஜெபிக்க சொல்லி கொடுத்தார். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, அவர் ஃபாதர் இன் ஹெவன், அதாவது பிள்ளைகள் தான் தேவனை பிதாவே என்று அழைக்க முடியும். பிள்ளைகள் ஆகாதவர்கள் தேவனை பிதாவே என்று அழைக்க முடியாது. இந்த ஜெபத்தை செய்யறதுக்கு அருகதையும் இல்லை பாருங்க. I tell you people, I speak the truth. பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, நான் ரட்சிக்கப்படுறதுக்கு முதலும் இந்த ஜெபத்தை செஞ்சிருக்கிறேன். ஆனா எனக்கு அதுக்கு அர்த்தம் தெரியாது, புரியல. பட் நான் இவரை குற்றப்படுத்தலை. நான் ரட்சிக்கப்படுறதுக்கு முதலும் இந்த ஜெபத்தை செய்திருக்கிறேன், ஆனா எனக்கு அது அர்த்தம் தெரியல. ஆனா இப்பொழுது அதை வாசிக்கும் போதுதான் தேவன் ஆமென் நம்முடைய கண்களை திறக்கும் போதுதான் நான் கொஞ்சம் புரிஞ்சு கொள்ளக்கூடியதற்கு நாமத்தை. பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதா, அவ ஃபாதர் இன் ஹெவன், ஆகவே தேவனை ஐ மீன் தேவனை பிதாவே என்று சொல்லி நாம் அழைக்கணுமாக இருந்தால் நாம் பிள்ளைகளாக இருக்கும். பிள்ளைகள் தான் தேவனை பிதாவே அல்லது தகப்பனே என்று அழைக்க முடியும். அவர் பிள்ளைகள் ஆகாவிட்டால் அவர்கள் தேவனை பிதாவே என்று அழைக்க முடியாது, அருகதை இல்லை. அவர் நாம் எப்படி பிள்ளைகளாகிறோம், நம்ம எல்லாருக்கும் தெரியும், யோவான் 1:12, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவளாகி அவரை ஏற்றுக்கொண்டு எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். இவர்கள் தேவனுடைய ஆவியால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திர பிள்ளைகளாக இருக்கிறார். சோ நாம் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் வைத்த விசுவாசத்தினால் நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். இந்த மீண்டும் தேவ ஆவியால் நடத்தப்படுகிறபடியால் நாம் அவருக்கு பிள்ளைகளாக இருக்கிறோம். ஆடு நாம் விசுவோம். ஆகவே பிள்ளைகள் தான் பரலோகத்திற்கு எங்கள் பிதாவே சொல்லி அவரை அழைக்க முடியும். அப்படி சொல்லி பரலோகத்திற்கு எங்கள் பிதாவே, உடைய நாமம் பரிசுத்தப்படுவதா. நம்பர் 2, உங்களுடைய ராஜ்யம், let your kingdom come, priority in his prayer. முதலாவது உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. நம்பர் 2, உங்களுடைய ராஜ்யம் வருவதாக. உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய ராஜ்யம். You know why? ஏனென்றால் இந்த பூமியிலே இன்னொரு ராஜ்யம் இருக்கு. அது என்ன ராஜ்யம் தெரியுமா? அதுதான் பிசாசின் ராஜ்யம். நாம் அறிய, நாம் அறிந்த உண்மை, இந்த பூமியிலே எத்தனையோ சாம்ராஜ்யங்கள் எழும்பினது. பைபிளும் நாம் தெளிவாய் நாம் பார்க்கிறோம், எத்தனையோ சாம்ராஜ்யங்கள் எழும்பினது, எத்தனையோ ராஜாக்கள் எழும்பினார்கள். ஆனால் எல்லா சாம்ராஜ்யம் ஒழுந்து போயிடுது. ஆனால் இன்று வரைக்கும் நிலைத்திருக்கிற 2 ராஜ்யம் அது என்னங்க? 1 தேவனுடைய ராஜ்யம், மற்றது பிசாசு ராஜ்யம். ஒரு நேரம் இருக்கிறது, அப்பொழுது பிசாசு ராஜ்யத்துக்கு ஆண்டவர் என்ன செய்தார்? முட்டுப்புள்ளி வைப்பாரு. ஆனால் என்றென்றைக்கு நீடித்து நிலைத்திருக்க போற ஒரே ஒரு ராஜ்யம், அசைவில்லாத ராஜ்யம், அழிவில்லாத ராஜ்யம், முடிவில்லாத ராஜ்யம் என்று இருக்குமா இருந்தால் அது தேவனுடைய ராஜ்யம் தான். ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆகவே இந்த பூமியிலே இன்னும் தேவனுடைய ராஜ்யம் வர வேண்டிய அளவுக்கு வர இல்லை. இந்த பூமியிலே தேவனுடைய ராஜ்யம் வரவனுமாக இருந்தால் தேவனுடைய பிள்ளைகள் மூலமாகத்தான் வர முடியும். ஆகவேதான் ஆண்டவர் சொன்னாரு, நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள், உம்முடைய ராஜ்யம் வருவதாக. அப்ப தேவ பிள்ளைகளாக நாம் ஜெபிக்கிறதோடு மட்டுமல்லாமல் தேவனுடைய ராஜ்யத்தை இந்த பூமியில ஸ்தாபிக்கிற ஸ்தானாதிபதிகளை அம்பாசிடராக நாம் இருக்கணும். நம்ம எல்லாருக்கும் தெரியும், இந்த உலக பிரகாரமாக ஒவ்வொரு நாட்டுக்கும் மற்ற நாடுகளில் ஒவ்வொரு அம்பாசிடர் இருப்பாங்க, தூதர் இருப்பாங்க. அவங்க அந்தந்த நாட்டுக்குரிய காரியங்களை அந்தந்த நாட்டுல கவனிக்கிறது. அதே போல நாம் இந்த பூமியில வாழ்ற பரலோக ராஜ்யத்து ஸ்தானாதிபதிகள் என்று பைபிள் சொல்லுது. நம் மூலமாகத்தான் தேவன் செய்திகளை அனுப்புறார். நம் மூலமாகத்தான் ஆண்டவர் வார்த்தைகளை அனுப்புகிறார், நம் மூலமாகத்தான் ஆண்டவர் கிரியைகளை நடப்புகிறார், நம் மூலமாக தன் கிரியை செய்கிறார். ஆகவே நாம் இந்த உலகத்தில் தேவனுடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்பட வாழ்கிறவர்களாக ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமும் நோக்கமாக இருக்கிறது. நமக்குள்ளே ஒரு ராஜ்ய சிந்தை வரணும். இப்ப நீங்க கேட்டு பாருங்க, உங்களை கேட்டு பாருங்க, மற்றவங்களும் உங்களே நீங்க கேட்டு பாருங்க, தேவ ராஜ்யம் இந்த பூமியில் ஸ்தாபிக்கப்பட நீங்கள் என்ன செய்யறீங்க, நான் என்ன செய்யறேன், என்னுடைய பங்கு என்ன, எனக்கு தேவராட்சியம் இந்த பூமியில் ஸ்தாபிக்கப்படுறதுக்கு எனக்கு பங்கு இல்லையா? நான் ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம், எப்படி எல்லோருக்கும் ஒரு பங்கு இருக்குது. நீயும் தேவன் ராஜ்யத்தை வளர்க்கணும், நீயும் தேவன் ராஜ்யத்தை கட்டணும். ஏதோ ஒரு ராஜ்யத்தின் பணியிலே, தேவ ராஜாதி ராஜாவின் பணியிலே உன் கைகள் கொடுக்கப்பட வேண்டும், உன் வாழ்க்கை அர்ப்பணிக்கப்பட வேண்டும். நீ அழைக்கப்பட்ட அழைப்பிலே நின்று உன் ஊழியங்களை நிறைவேற்றணும். உன்னாலே நிறைவேற்றப்பட வேண்டிய காரியங்கள் நீதான் நிறைவேற்றணும். என்னால செய்யப்பட வேண்டியவர்களை நான் செய்ய வேண்டும் என்று தேவன் எனக்கு நியமித்தவர்களை நான் தான் செய்யணும், நான் தான் சுமக்கணும், நான் தான் நடத்தணும், எனக்கு நியமிக்கப்பட்டவர்களை நான் தான் நிறைவேற்றணும். ஆகவே எனக்கு அருமையான தேவ ஜனமே, நமக்குள்ள ஒரு ராஜ்ய சிந்தை வரட்டுமே, ராஜ்ய சிந்தை வரட்டுமே. அழியாத தேவனுடைய ராஜ்யத்தை இந்த பூமியில ஸ்தாபிக்க நாம் என்ன செய்யறோம்? எத்தனை பேருக்கு நாம் நற்செய்தி அறிவிக்கிறோம், சுவிசேஷத்தை அறிவிக்கிறோம், ஆத்து மக்கள் ரட்சிப்புக்கு நடத்துறோம், மற்றவங்களுடைய ரட்சிப்புக்கு நாம் எந்த அளவுக்கு நாம் பங்காளிகளாக இருக்கிறோம், மற்றவர்களை இருநிலை வாழ்கிற ஜனங்கள் பேரொழியாம் இயேசுவை காணுவதற்கு நாம் எந்த விதத்தில் உதவி செய்கிறோம், எந்த விதத்தில் நம்மை நாம் செலவு செய்கிறோம். தேவனுடைய ராஜ்யம் வரணுமே, உங்களுக்குள் தேவனுடைய ராஜ்யம் வந்திருக்கிறது என்று ஆண்டவர் சொன்னாரே. நமக்குள்ள தேவனுடைய ராஜ்யம் இருக்குது, தேவ ஆவி நமக்குள்ள இருக்கிறார், தேவன் நமக்குள்ள இருந்து கிரியை செய்கிறார், அவன் நமக்குள்ள தேவ ராஜ்யம் இருக்குது. இன்னைக்கு இந்த பூமியில வாழ்ற பெரும்பான்மையான ஜனங்களுக்குள்ளே பிசாசின் ராஜ்யம் இருக்குது. ஆகவேதான் நன்மையில இந்த லூயிஸ் பக் நடத்தி நாடு, அதுக்கு ஒரு டைட்டில், எத்தனை பேர் இறந்திருக்க, இதெல்லாம் பிசாசின் கிரியல்ல அட்டகாசம் அதிகரிக்கும். தனக்கு கொஞ்ச காலம் இருக்குது என்பதை அறிந்த பிசாசு வேக வேகமாக கிரியை செய்யறார். போதாக்குறைக்கு ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளையும் கவர்ந்தெழுக்க பார்க்கிறார். கவனமாக காத்துக்கொள், நீ பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை காத்துக்கொள். ஆகவே நமக்குள்ள ஒரு ராஜ்ய சிந்தை வரணும். அழியாத தேவ ராஜ்யத்துக்கு ஸ்தாபிக்கிறது நாம் ஏதாவது ஒரு இந்த ரெண்டு காட்டிய சுருக்கமா சொல்லி போறோம். நம்பர் 4, அடுத்த தேவ கிறிஸ்துவின் சிந்தை என்னவென்றால், படிங்க மத்தேயு 14:14, சக் 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 சக், மத்தேயு 14:14 இருக்கா?
இயேசு வந்து திரளான ஜனங்களை கண்டு,
திரளான ஜனங்களை கண்டு
அவர்கள் மேல் மனதுருகி அவர்களில் வியாசித்தர்களாய் இருந்தவர்களை சொத்தமாக்கினார்.
சரி, போறீங்க. இயேசு திரளான ஜனங்களை கண்ட போது என்ன செய்தாரா?
மனதுருகி.
அவட்ட சிந்தை அதான் ஆகட்டும், ஜனங்களை பார்த்தபோது அப்படி சிந்தை உள்ள ஒரு நம்பர் 4, கிறிஸ்துவுக்குள் இருந்த சிந்தை, மனதுருக்கம் உள்ள சிந்தை, மனதுருக்கமான சிந்தை. இயேசு ஜனங்களுக்கு ஏராளமான அற்புதங்களை செய்தார். எனக்கு வல்லமை இருக்கிறது என்பதை காட்டுவதற்காக, தனக்கு வல்லமை இருக்கிறது என்பதை ஜனங்கள் அறிய வேண்டும் என்பதை காட்டுவதற்காக அப்படிப்பட்ட ஒரு நோக்கத்தில் இயேசு எங்கும் அற்புதங்களை செய்ததாக இல்லை. ஆனா ஜனங்கள் வியாதியினாலும் நோய்களினாலும் படுகிற வேதனைகளையும் கண்ணீரையும் அவைகள் படுகிற உபத்திரவங்களை பார்த்தபோது ஜனங்கள் மேலே மனதுருகி இயேசு கிறிஸ்து அற்புதங்களை செய்தார். இன்றைக்கும் இயேசு நம்மத்தில் அற்புதங்களை செய்தார். ஏனென்றால் அவர் மனதுருக்கம் உள்ளவராக இருக்கிறபடியால் இன்றைக்கும் இயேசு கிறிஸ்து அற்புதங்களை செய்கிறார். வேதத்தை நாம் வாசிக்கும்படி இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறா. Yesterday, today and ever and forever he will never change. We have an unchangeable God. Praise God. அன்றைக்கு இயேசு மனதுருக்கம் உள்ளவராக இருந்தார் என்றால் இன்றைக்கும் அவர் அப்படி இருக்கிறார். அன்றைக்கு இயேசு அற்புதத்தை செய்தாரா? இன்றைக்கும் இயேசு அற்புதத்தை செய்கிறார். அன்றைக்கு இயேசு ஜனங்களை வியாதிகளை நோய்களை குணமாக்கின்ற, இன்றைக்கும் இயேசு நோய்களை வியாதிகளை குணமாக்குறார். அன்றைக்கு இயேசு ஜனங்களை ரட்சித்தார், இன்றைக்கும் இயேசு ரட்சிக்கிறார். He will never change. அவர் மாறுவதில்லை, அவருடைய வார்த்தைகளும் மாறுவதில்லை. எனக்கு அறிமானவர்களே, ஆண்டவர் இயேசுக்குள் இருந்ததெல்லாம் மனதுருக்கமான சிந்தை. இப்ப கஷ்டப்படுகிற, வேதனையில் இருக்கிற, உபத்திரப்படுகிற, வியாதியோடு இருக்க நெருக்கப்படுகிற ஜனங்களை பார்த்த போது அவர் மனதுருக்கினார். நமக்குள்ளேயும் அப்படிப்பட்ட ஒரு சிந்தை வரட்டும். ரட்சிக்கப்படாத எத்தனையோ ஜனங்கள் எவ்வளவு வேதனைப்படுறார்கள், அவர்கள் மீறே நாம காட்டுகிற மனதுருக்கம் இயேசுவின் அன்பை அவர்களுக்கு வெளிப்படுத்தும் பாருங்க. ஆண்டவர் இயேசுவை வெளிப்படுத்த உதவிகள் நீங்களும் நான் தானே. வரும் வார்த்தையினால் அல்ல, வாழ்க்கையினாலும் நாம் அவர்களுக்கு நாம் இயேசுவின் அன்பை நாம் வெளிப்படுத்தணும். கிறிஸ்துக்குள் இருந்த நாலாவது சிந்தை மனதுருக்கம் உள்ள சிந்தை. நம்பர் 5 லாஸ்ட்லி அப்படிங்க மத்தேயு 11:29 நான் முடிக்க போறேன். மத்தேயு 11:29
நான் சாந்தமும்
மனத்தாளுமா இருக்கிறேன். இடத்துல வந்து கற்றுக்கொள்ளுங்கள். இடத்துல வந்து கற்றுக்கொள்ளுங்கள். என்னத்தை கற்றுக்கொள்ளட்டுக்காம், நான் சாந்தமும் மனத்தாழ்வுமாக இருக்கிறேன். நாம் ஆண்டவர் இயேசுக்குள்ள பெருமை என்றது கிடையாது. ஐ லவ் ஜீசஸ் அண்ட் ஐ பிரைஸ் ஹிஸ் நேம். இயேசுக்குள்ள அகங்காரம், பெருமை, வெறுமாப்பு இவைகளெல்லாம் பிசாசின் சரக்கு. இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான், எண்ணத்தில் அவனுக்கு ஒன்றுமில்லை என்று இயேசு சவால் விட்டு அருமையான ஒரு வார்த்தை. நீங்களும் நானும் அப்படி சொல்ல முடியுமா? பிசாசே, எண்ணத்தில் உனக்கு ஒன்றுமில்லை. பிசாசுக்கு தலை பண்ண முடியுமா? இயேசுவே, உனக்கு ஸ்தோத்திரம் என்று ஆண்டவரை கரம் உயர்த்தி ஆராதிக்கிற நீயும் நானும் பிசாசை பார்த்து தைரியமாக சொல்ல முடியும், பிசாசே இடத்துல உனக்கு ஒன்றுமில்லை சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? சொல்ல முடியும். நான் சாந்தமும் மனத்தாளுமாக இருக்கிறேன். ஆண்டவர் இயேசுக்குள்ள பெருமை இருக்கல்ல, வெறுமாப்பு இருக்கல்ல, அகங்காரம் இருக்கல்ல, சோ அண்ட் சோ எப்படி இருந்தார?
சாந்தமும்
மனத்தாழ்மை. ஆனா எப்படியோ மனுஷனுக்குள்ள இயற்கையாகவே இந்த உருமாப்புகள், அகங்காரங்கள், பெருமைகள், சோ அண்ட் சோ பிரஸ்டேஜ், டிக்னிட்டி, சோ அண்ட் சோ ஆகவேதான் அந்த அடிப்படையில் தான் நாம மற்றவங்களை பார்க்கிறோம். அந்த அடிப்படையில தான் நாம் மற்றவர்கள் பேசுறோம். அந்த அடிப்படையில் தான் மற்றவர்களை நாம் மதிக்கிறோம். நமக்குள்ள நாம ஒரு கௌரவத்தை வச்சிருக்கிறோம், நமக்குள்ள ஒரு ஸ்டாண்டர்டை நம்ம வச்சிருக்கோம். அந்த அடிப்படையில் மற்றவங்கள ரீச் பண்ணோம், மற்றவங்களோட நம்ம பேசுறோம், மற்றவங்களோட நாம படம் நடந்து கொள்றோம். ஆனா இயேசு அப்படி இருக்கிறது, பாவிகளின் சிநேகிதன் எனப்பட்டாரா? The friend of sinner. இயேசு கிறிஸ்து பாவிகளின் சிநேகிதன் எனப்படுற அளவுக்கு ஜனங்களை ஏற்றுக்கொண்டு இடத்துல வருபவரேனா புறம்பே தள்ளினார். ஜனங்கள் தான் இயேசுவை புறம்பே தள்ளினார்கள். எருசலேமுக்கு புறம்பே தள்ளி சிறுவையில் அறைந்து கொண்டார்களான இயேசு ஜனங்களை புறம்பே தள்ளவில்லை, ஆனால் மாய்மாலக்காரர்களுடைய முகத்திரைகளை உடைத்தார் சொன்னார். கையுமையுமாக பாவத்தில் பிடிபட்டுக் கொண்டு வந்தவர்களை கூட புறம்பே தள்ளவில்லை இயேசு. அவள் மேலும் இயேசு மனதுருகினார். ஆனால் மாய்மாலங்களை கண்ட போதோ வெகுண்டார். எனக்கு அருமையானவர்களே, நமக்குள்ளும் இயேசு கிறிஸ்துவை போல ஒரு தாழ்மையானவைகளுக்கு இணங்குகிற சிந்தை, ஒரு தாழ்மையின் சிந்தை, ஒரு ஹியூமிலிட்டி நமக்குள்ள இருக்கு. அப்போதான் நாம் மற்றவர்களை மதிப்போம், மற்றவர்களை அக்செப்ட் பண்ணுவோம், மற்றவருடைய வார்த்தைக்கு செவி கொடுப்போம், ஆலோசனைகளுக்கு கீழ்ப்படுவோம், மற்றவர்களை நாம் பாராட்டும், மற்றவர்களுக்கு உதவி செய்வோம். ஆண்டவர் நாமத்துக்கு பயமண்டாவதா. கிறிஸ்து இயேசுவின் சிந்தையை உங்களிலும் இருக்கிறேன். யாவரும் நாம் எழுதுறோம்.